कदाचित् विद्वद्भिः विविदुषुभिः अत्यन्त निरतैः कदाचित् काव्यालङ्कृति रस रसालैः कविवरैः कदाचित् सत्तर्कैः अनुमिति परैः तार्किकवरैः मुनिर्न व्यामोहम् भजति गुरुदीक्षाक्षतमाः कदाचित् ध्यानाभ्यासैः क्वचिदपि सपर्याम् विकसितैः सुगन्धैः सत्पुष्पैः क्वचिदपि दलैरेव विमलैः प्रकुर्वन् देवस्य प्रमुदितमनाः सन्नतिपरः मुनिर्न व्यामोहम् भजति गुरुदीक्षाक्षतमाः ஜீவன்முக்தானந்த லஹரி சௌந்தர் லஹரி பார்த்தோம் சிவானந்த லஹரி பார்த்தோம் அதுல சௌந்தர் லஹரி தாந்திரிகமான நிறைய சாஸ்திர விஷயங்கள் இருந்தது சிவானந்த லஹரியில பக்தி பரவசமா இருந்தது ஜீவன் முக்தானந்த சாஸ்திரத்தை கரைக்குடிச்சு அனுபவம் வந்து அந்த பிரம்மானந்தபவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வியக்தி எப்படி வாழ்வார் தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது மனுஷனுடைய வாழ்க்கை வெறுமனா இப்படியே சாஸ்திர தூங்கின்ற அப்படி போறதுங்கிறது இல்ல ஏன்னா இது பசுபட்சாதிகள்னா அதானே பண்றது இப்ப மனுஷனுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் வேற உலகத்துல யாருக்கும் இல்லாதான வசதிகள் பகவான் மனுஷனுக்கு கொடுத்திருக்க மீதி பிராணிகள்னா நாலு காலோட நடக்கணும் அது பேச வராது அவர்களுக்கு அது ஏதோ ஒருத்தர் சொல்றதே தவிர பேசிக்கிறதே தவிர நம்ம மாதிரி ஸ்பஷ்டமாக பேச வராது பசுக்களுக்கோ பட்சிகளுக்கோ கிளிகள் இவைகள்லாம் இருக்க அதே போல எறும்பு முதலிய பதார்த்தங்கள் அவைகளும் இருக்கு அவைகள் தூங்கறது கொசு எல்லாம் பாருங்க பகல்ல தூங்கிவிடும் ராத்திரி இங்க படுத்துமே ஒரு குடி குடிக்கிறது அப்படி அவைகளுக்கும் தூக்கம் உண்டு அவைகளுக்கும் பசி உண்டு பசி தூக்கம் இதை தவிர வேற எந்த வழியிலையும் துறையிலையும் அத ஒரு வேலையும் செய்யறது இல்ல ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்ல மனுஷனுக்கு எல்லா சொகுசும் வேணும் சாப்பாடு கிடைக்கிற பரியந்தம் சாப்பிடறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான் சாப்பாடு கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் வேற பதார்த்தங்கள் வேணும் நினைக்கிறார் அதுக்கப்புறம் என்ன மேலும் மேல நம்ம புகழ் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறான் இப்படி இருந்துட்டே இருந்து தான் மறுபிறவி அடையலைன்னா இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை மறுபிறவி இல்லாத நிலைய அவன் அடையணும் அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் அவன் அடையணுமே ஆனால் அதற்காக என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது அந்த நிலையானது வேதாந்த வாக்கியத்தை ஞானத்தினாலத்தான் வரும் அதற்காக வேதாந்தங்களை வாசிக்கணும் அது வாசிச்சா போறாது அதற்காக மனனம் பண்ணணும் நிதித்தியாசனம் பண்ணணும் ஏன்னா நமக்கு விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டா புரிஞ்சு போறது புரியாம இல்ல ஆனா புரிஞ்சுன்றதான பிறகு அத நமக்கு அபரோட்ச சாட்சாத்காரமா நமதான நம்ம அனுபவத்துக்கு வரணும் மரத்துல நாலு காய் இருக்குன்னு சொன்னா அது பரோட்ச ஞானம் அது நீங்க ஆக்சுவலா கண்ணால பார்த்தேன்னா அபரோட்ச ஞானம் மரத்துல நாலு பழம் இருக்கு அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் ஓஹோ இருக்கு நீங்க வந்து நான் சொன்ன நோன்னு சொல்ல போறதில்ல இல்லைன்னு சொல்ல போறதில்ல அது பொய்ன்னு சொல்லிக்கிறது இல்ல மரத்துல நாலு பழம் இருக்குன்னா பழம் இருக்கு அவ்வளவுதான் ஆனா நீங்க பார்க்கல ஆனா நேர போய் பார்க்கலையானால் ரைட் அந்த பழங்களை நேர பார்த்துட்டு இது அபரோட்ச ஞானம் இப்படி பழங்களை கண்ணால நேர பார்க்கிற மாதிரி உங்களுக்கு நானே பிரம்மங்கிற ஞானம் வரணும் அந்த ஞானம் வந்தாச்சுன்னா இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான் அந்த துன்பங்கள்லாம் இருக்கு பார்த்தா இவைகள் எல்லாமே பறந்து போயிடும் அந்த நிலை வந்தவனுக்கு ஜீவன் முக்தன்னு உயிரோட இருக்க ஆனா முக்தியும் அடைஞ்சிருக்க நம்ம மகர்ஷிகள்லாம் அப்படிப்பட்டவா ஏதோ ஒரு காலத்துல இருந்தவா இல்ல நமக்கு முன்னால முன்னோர்கள் பார்த்தவா ராமலிங்க சுவாமிகள் அப்பர் திருஞான சம்பந்தர் இப்படி இவாள்னா பக்தியினால் அந்நிலையை அடைஞ்சா அதே போல அப்படி எல்லாம் அடைஞ்சா அடைஞ்ச பிறகு அவ வாழ்ந்து இருக்கா. அப்பா வாழ்க்கைய உபதேசங்கள் இருக்கு பத்தில, அது மனசை தொடர்றது, இதயத்தை தொடர்றது. இதே உபநிஷத்துல இருக்கிற வார்த்தை தான் அவ சொல்லிருக்க, புத்தவ சொல்ற. ஆனா அதை அனுபவிச்சு சொல்றதுனால நம்ம மனசுக்கு படுறது. அதே போலயே ஆச்சாரியார் அந்த ஜீவன் முக்தியில இருக்கிறவர், அவனுடைய ஸ்வபாவம் என்ன? இது பகவத்கீதையில பகவான் அர்ஜுனன் கேட்டிருக்கார், சித்த பிரஜ்ஞ பாஷா சிதி புருடோத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது விசேஷமா கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் எல்லாம் சொல்லியிருக்கார், சித்ததி கிம் பிரபாஷேதா கிம் ஆசீதா விரஜேதின், அவர் எப்படி இருப்பாரு, என்ன பேசுவார், என்னமா நடந்துப்பார், எப்படி டே டு டே லைஃப்ல எப்படி இருந்திருப்பார், இப்படி எல்லாம் கேட்டார். அதே மாதிரியே ஒரு ஜீவன் முக்தனா இருக்கிறவன் எப்படி இருப்பான், எப்படி வாழ்வான் அப்படிங்கறத நமக்கு இந்த ஜீவன் முக்தான தலகையில சொல்ற. அதனால இந்த கிரந்தத்தினுடைய அபிப்பிராயம் என்ன? ஜீவன் முக்தனுடைய அனுபவங்கள். ஜீவன் முக்தன் அவனுக்கும் முதல்ல மனசு இருந்தது, அந்த மனசுல பல சம்ஸ்காரங்கள் இருந்தது. மனசுன்னு இருந்ததுதான் மனசு அப்படியே சுத்தமாவே இருக்காது. எத்தனையோ ஜென்மாக்கள் என்னென்னமோ வாசனைகள்லாம் அனுபவிச்சோம், எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம அனுபவங்கள். அந்த அனுபவங்கள்லாம் என்ன பண்றது, மனசுல வாசனைகளை உண்டு பண்றது. அதனாலதான் பாருங்க, சிலது பார்த்ததுல ரொம்ப பிடிக்கிறது சில பேருக்கு, சிலது கண்டா பிடிக்கல. காரணம் என்ன? அதை ரொம்ப அனுபவிச்சிருக்க. இப்படிப்பட்டதான வாசனைகள்லாம் அந்த மனசுல இருக்க, அதை ஒவ்வொன்னா தொடச்சு எடுக்கணும். தொடச்சு எடுக்கிறதுக்கு என்ன பண்றது, வாளியில ஜலம் இருக்க, அழுக்கா இருக்கு, அந்த ஜலம் போகணும், கீழே எடுத்து கொட்டி விடுங்க, அந்த வாளியை தூக்க முடியாது. என்ன பண்ணுவேன், குழாவை திறந்து விட்டேன்னா கொஞ்ச நாளைக்கு நல்ல ஜலங்கள்லாம் வந்து இந்த கெட்ட ஜலங்கள் தானா வெளியில போறா போல. நல்ல சம்ஸ்காரங்களையே மனசுல கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், அந்த மனசுக்கு கொஞ்சம் சம்ஸ்காரம் தான் பிடிக்கணும், பழைய சம்ஸ்காரங்கள்லாம் போயிடும். இது போல சம்ஸ்காரங்கள்லாம் போன பிறகு சுத்தமான சம்ஸ்காரம் இருக்க அவருக்கு வேதாந்த வாக்கியத்தை தியானம் கேட்டு சிரவணம் பண்ணி மனநம் பண்ணி தியானம் பண்ணின பிறகு அந்த ஞானம் வந்தது. ஞானம் வந்த பிறகு அவர் எப்படி இருக்காருன்னு, அவருக்கு முன்னால இருந்த மாதிரி ரிகரஸ் கண்டிஷன்ஸ் இல்ல. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், பொய் சொல்லப்படாது, உண்மைத்தான் சொல்லணும், கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், நம்ம கர்மாக்களை இப்படியே அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருக்கணும், எனக்குடையதான் நிர்பந்தம் இல்ல. ஆனாலும் பழைய வழக்கம் போறதா சொல்லுங்க பாக்கலாம், போகல. காலமே அஞ்சு மணிக்கு எல்லாம் எழுந்தக்கூடியதான வியக்தி இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லைன்னாலும் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பார். என்ன சுவாமி என்ன முழுக்க வந்துருதுங்கிறார், முழிச்சது என்ன பண்ணணும், நீங்க படுத்துங்கோ அப்படின்னாலும் கிடையாது, அந்த அஞ்சு மணியில டான்னு முழிச்சுக்கிறார். முழிச்சுட்டு என்ன பண்றாரு, ஜபம் பண்ண ஆரம்பிச்சு. உமக்கெல்லாம் எதுக்கு சார் ஜபம்னு, இருந்தாலும் ஜபம் பண்ற. அப்ப என்ன, அது பண்ணினா அது பண்ணி அதனால ஒரு புதுசா ஒரு சந்தோஷம் வரல, பண்ணாத போனா கவலை. அதே மாதிரியே தான் இத்தனாளா பண்ணி கொண்டிருக்க கூடியதான நல்ல காரியங்களை பண்ணிட்டே இருக்க, அத பண்ணிட்டே இருக்கிற காலத்துல அதுல வேண்டியதான ஒரு சுகமோ துக்கமோ எதிர்பார்க்கல. நாம எந்த ஒரு செயலை பண்ணினாலும் அந்த செயல்னால என்ன வரும் அப்படின்னு எதிர்பார்க்கணுங்கிறது. நகுரியா நிஷ்பலம் கர்மா, சாஸ்திரம் என்ன சொல்றது, உபயோகம் இல்லாத வேலையே செய்யாத. சில பேர் வெறுமன உட்கார்ந்துட்டே பெஞ்சில் கால ஆட்டிண்டே இருப்போம், பண்ணாது. தலைமுடியை சுத்திண்டே இருப்போம், வரல, அதெல்லாம் பண்ணாதீங்க. விவகாரம் அனாவசியமான ஒரு காரியமும் பண்ணப்படாது. ஆனாலும் நம்ம எதை பண்ணினாலும் அதுக்கு என்ன லாபம் என்ன லாபம் கணக்கு போடப்படாது. பண்ணிட்டே இருந்தா ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணினதுல என்ன சார் வந்திருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்கு, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு வட்டி சேர்ந்து இருக்கு இப்படின்னு பாக்கல, அது மாதிரி பார்க்கப்படாது. ஏன், இது எதிர்பார்த்து பண்ணினேன்னா ஒழுங்கா பண்ணல. ஞாபகம், உங்க மனசு முழுமையாக அதுல ஈடுபடுமே ஆனால் அப்பொழுது எனக்கு இது வேணுங்கிற எண்ணத்துக்கு வழி இருக்கோ இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், பகவான் பலத்தை கொடுப்ப அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணுங்கிறது, இதுதான் நிஷ்காம கர்மா. முதல் முதல்ல ஒரு மனிதன் எப்படி முன்னுக்கு வர்றதுங்கிறதுக்கு சாஸ்திரம் சொல்றது. நீ பகவான் சொன்னதான செயல்கள்லாம் பண்ணி கொண்டிருந்தா பூஜை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எந்தெந்த சமயத்துல என்ன பண்ணும், சந்தியா வந்தனம் பண்ணுங்க, இப்படி கல்மாக்கள்ல பண்ணி கொண்டே இருந்து அது பகவானுக்காக பண்றேன், இதனால என்ன லாபம்னு எதிர்பார்க்காது. லாபத்தை எதிர்பார்த்தேன்னா உங்களுக்கு அப்பப்ப வரலையே வரலையேன்னு கவலை வந்துட்டு இருக்கு. என்ன சார் இத்தனை சார் ராமாயணம் படுத்தோம் ஒண்ணுமே வரலையே சார் அப்படின்னு கவலைப்பட்டுன்னா மறுபடியும் பண்றதுக்காக முழு மனசோட பண்ணலாம். நீங்க
அந்த பலத்துல ஆசை வச்சுட்டு தானே பண்ணிட்டு இருக்க. ஆகையால் என்ன சொல்றது, நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னு என்ன, கர்மாவை பண்ணுங்க, பண்ணும் பொழுது இதனால என்ன பலம் வந்ததுன்னு எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்க்கலைன்னா வரலைன்னா என்ன சார் பண்றது பாத்தீங்களா, இப்ப வரலைன்னா என்ன பண்றதுன்னு என்ன அர்த்தம், வருமோ வராதோன்னு சந்தேகம் இருக்கு. அதனாலதான் வரலைன்னா என்ன பண்றதுன்னு அந்த சந்தேகம் இருக்கூட, முழுமையான ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயமா பலன் கொடுக்கும். ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் அந்த செயலுக்கு தகுந்ததான பலம் நிச்சயமா இருக்கு. இந்த எல்லா கர்மாவுக்கும் பலம் இருக்குன்னு சொல்றேன், இதுக்கு என்ன பேர் தெரியுமா, நான் இதுதான் சாஸ்திரம் சொல்றதுன்னு. இந்த சாஸ்திரம் யாரு வாசிச்சிருக்காரோ அவனுக்கு வித்வான்கள்னு பேர், விதஞானே ஞானம் உள்ளவர்கள். அவ எதற்காக இதை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம மனசுக்கு ஒரு உறுதி வேணும், இது போற வழி நல்ல வழின்னு தெரியணும். நல்ல வழின்னு தெரியறது மட்டுமல்ல, யாராவது நமக்கு சொன்னா அதை நோன்னு சொன்னா அது இல்லப்பா இது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியணும். சோ இதுக்காக படிச்சவா சில பேர் வேணும். அப்படி படிச்சவர்களோட சில சமயத்துல சேர்ந்து கதாதி படிச்சவர்களோட சேர்ந்துருக்கார். ஏன் இவருக்கு என்ன இது மேல படிக்கணுமா, இவர் இல்ல பரீட்சை பாஸ் பண்ண பிறகு யாராவது படிப்பாளர் ஸ்கூல்ல ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறார் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறார், அந்த பரீட்சையெல்லாம் முடிச்சு பாஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் அதே புத்தகத்தை படிக்கிறாரோ கிடையாது. அதே மாதிரி இவருக்கு என்ன, அடைய வேண்டியது அடைந்தாச்சு. இந்த அறிவுனால வரக்கூடியதான ஒரு அனுபவம் என்ன இருக்கோ அந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கார். ஆயால் மறுபடியும் படிக்க வேண்டியதான் நிர்பந்தம் இல்ல, இருந்தாலும் அவரோடு சேர்ந்து இருக்கார். எதுக்கு, எதற்காக தேர்றார், ஓஹோ இவைகள்லாம் நம்ம ஒரு காலத்துல படிச்சோம், அது அப்படியே மறுபடியும் கேட்டா ஒரு சந்தோஷம். படிக்கிறவா சில பேர், அத அறியணும்னு ஆசை உள்ளவா சில பேர், ஆசை இருக்க அது இன்னும் படித்த புரியற மகான்கள் கேட்டு இருக்க, நல்ல விஷயத்தை கேட்டுட்டே இருக்கணும். புத்தகத்தை வாசிச்சு படிச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கேட்டு அதனால அவர் அறிவு வந்து பார்த்தா அது ரொம்ப சுலபம். காது வழியா விஷயத்தை கேட்டுட்டே இருந்தா சுலபமா நமக்கு புரியும். பழைய நாள்ல ராமாயணம் பாரதம் பாகவதம் இப்படி உபன்யாசங்கள்லாம் நடந்தப்ப அவளுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவா. ஓன்னு எல்லாரும் ஒழுங்கா அப்படியே எல்லாத்தையும் தெரிஞ்சவன் இல்ல, எவ்வளவு தெரியுமோ அவளை சொல்லுவா, அதை கேட்டு இருப்பா. இது கேட்கறப்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம், நிறைய விஷயங்கள் வரும். இந்த காலத்துல பசங்களை கேட்டு பாருங்க ஒண்ணும் தெரியாது, அவளுக்கு இந்த ஒரு விஷயமும் தெரியல, ஷேக்ஸ்பியர் நாடகங்களும் தெரியல, ஒண்ணும் தெரியல இன்னைக்கு, அப்படி ஆயிடுது நமக்கு. ஆனா விவகாரம் எப்படின்னா, பழைய நாள்ல எல்லாரும் சொல்லிட்டே இருப்பா கேட்டுட்டே இருப்பா. நம்ம நாட்டுல பெண்களுக்கு எல்லாம் படிப்பு இல்லையேன்னு சொல்லுவா, கிடையாது. அவளுக்கு எது வேணுமோ எப்படி வாழணுமோ வாழ்க்கை நெறிகள்லாம் தெரிஞ்சிருந்தது. எதனால, இந்த உபன்யாசங்கள்னால. இத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அவாவோட ஆசையோட இருக்க பார்த்தா அவளுக்கு விவிதிஷான்னு தெரியும். விவிதிஷா அரிய ஆசை, வித்வான் அறிந்தவன். இவங்களோட சேர்ந்துட்டு இருக்கார், அவளோட சேர்ந்தார், வித்வான்களோட சேர்ந்து அவளோட பேசிட்டு இருக்கும் பொழுது நமக்கு பழக்கெல்லாம் எப்படி இருக்குங்கறது ஞாபகம் வரும். உங்களுக்கு அனுபவம் இருக்குமே தவிர எப்படி வந்ததுன்னு தெரியாது. ரொம்ப பேர் பாருங்க, எந்த தொழிலையும் ரொம்ப நன்னா அழகா சமைக்கிற மாமி, ஏன் இவ்வளவுதான் உப்பு போடணும், கொஞ்சம் ஜாஸ்தி போட்டா என்னன்னு கேட்டு பாருங்க. சில பேர் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறாள, நீ ஏன் குறைச்சிட்டு இருக்க, அதுல வெங்காயம் ஏன் போடுற அப்படின்னு கேட்டோம், இது இப்படித்தான் சொல்லி கொடுத்தா அப்படிதான் பண்ணிட்டு இருக்க, அது போட்டா தான் ஜோ வருங்கிற அந்த பாட்டி, அப்ப நான் என்ன பண்றது, ஏன்னுலாம் கேட்கறது தெரியாது. அதுக்கு ஒரு டாக்டர் வந்து சொல்லணும், இதுல இந்தந்த குணங்கள் இருக்கு, இது இப்படித்தான் இருக்கும், இதை போட்டாதான் இதுக்கு நல்லது அப்படின்னு. அப்ப விவகாரம் என்ன, நீங்க இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிற, எதுக்காக இஞ்சி சேர்த்துக்கிற, ஜீரண வியவஸ்தை சரியா வரும். அப்படி சில சின்ன சீரகம் போட்டுக்கிற, எதுக்காக, அகம்னா சரீரம், இந்த சரீரத்தை நீட்டா வச்சுக்கிறதுக்கு சீர் பண்றதா அது. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான மலினங்கள் எல்லாம் எடுத்து மாலின்யங்களை எடுத்து விட்டு சுத்தப்படுத்தி அதை ஒழுங்கா உங்க ஆகாரம் சரீரத்துல ஒட்டுறதுக்கு உபயோகப்படுறதுனால இந்த சீரகம், அதான் ஜீரகம் ஆயிடுச்சு. அது ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கிறேன், எதற்காக சேர்த்துக்கிறேன், இது அந்த வாழ்க்கு தெரியாது. ஏன், எதோ சீரகம் போட்டாதான் சுவையா இருக்கும், சரி போடுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரி, பெருங்காயம் அந்த வாசனை வந்தா ரொம்ப நன்னா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா அது ஞாபக சக்தியை குறைக்குமா? அதான் பெருங்காயம் தான், பெருங்காயம். ஒவ்வொன்றுக்கும் பெரியவாள் இப்படி பேரு வச்சிருக்க. அதுக்கு ஏதோ ஒரு சில நல்ல குணங்களும் இருக்கு, சில கெட்ட குணங்களும் இருக்கு. இந்த நல்ல குணங்கள் வேணுங்கிறவா இதை உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லுவா. அப்படி நமக்கு எந்த துறையா இருந்தாலும் சரி, அதை தெரிஞ்சவாளோட சேர்ந்துட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு ரிஃப்ரெஷ் ஆகும். ஏன்னா ஏன்னு சொல்ல தெரியாது போனா யாராவது கேட்டா எப்படி அவளுக்கு சொல்லணுமோ இல்லையோ, நம்ம மனசுக்கு ஏன் வந்ததுன்னு ஒரு கதை வரப்படாது. பார்த்தீங்களா கதா இன்னும் சில பேர் சமயத்துல என்னன்னா தனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும். அது எப்பவுமே ஒரு டியூட்டி. நம்ம ஊர்லதான் இந்த டியூட்டி. இதெல்லாம் ஸ்கூல்ல போய் படிச்சுக்கோ அப்படின்பா, நம்ம அதுல கிடையாது. யாரு எது வேணும்னாலும் படிச்சவன் படிக்காதவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு சொல்லிக் கொடுக்கலாம். எல்லோருக்கும் ஒரு டியூட்டி இருக்கு. கிராமாந்தரத்துல போய் பாருந்தா யாராவது தருப்பார், அவர் சொல்லிக் கொடுத்துருந்தார். இதை கேட்டு இது வேணும்னு இதை கொடுத்தாதான் சொல்லிக் கொடுப்பேங்கிறது கிடையாது. நம்ம நாட்டுல யாரு கேட்டாலும் ஸ்ரத்தா இருந்தா போற அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. அதே போல யாராவது வேணும்னு கேட்டா, இந்த சாஸ்திரம் கேட்டா இது எப்படி இருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்கு, இது எப்படி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டானா அதை எடுத்து சொல்வாராம். ஆகையால் முதல்ல எப்படி வித்வான்களுடைய கோட்டியில் இருக்க, தான் தன்னுடைய அனுபவம் எப்படி வந்தது, இதனுடைய ஸ்வரூபம் என்ன என்று அறிவதற்காக, அதற்கு பிறகு என்ன விவீதர்களுடைய கோட்டியில இருக்காராம். எது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவா இருக்கானோ அவளுக்கு, ஏன்னர் அவளுக்கு எடுத்து சொல்றதுக்காக. ஸோ இன்னொருத்தர் தான் பெருகணும், தான் தெரிந்த பிறகு நாலு பேருக்கு எடுத்து சொல்லணும். இப்படி எல்லாரோடையும் மிக்ஸ் பண்றாரு. கதை அத்தியந்த நிறத்தை, அத்தியந்த நிறத்தை, அது என்ன யார் வந்தாலும் கேட்டா சொல்றதான். அதுல ஸ்ரத்தா இருக்கிற அவளுக்கு, சில பேர் அவளுக்கு பொழுது போல நமக்கு பேச்சு கொடுப்பா. இந்த பாலிடிக்ஸ் பேச்சுன்னா பரவாயில்ல, வேதாந்தம் பேசுறேன்னு ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ கதை படிச்சுட்டே இருப்பான். அது ஆகுமில்ல. ஏன்னா பாக்கணும், பேசுறத விட உள்ளூர தியானம் பண்றது உங்களுக்கு அதிகமான பலம். பேசுறது ரொம்ப குறைச்சல். ஆனா பேசறத விட தியானம் பண்றதோ, உள்ளூர ஜபம் பண்றதோ, உள்ளூர அந்த ஆத்ம தத்துவத்தை மனசால நினைக்கிறதோ, அது அமிதமான பலத்தை கொடுக்கும். ஆனா இன்னொருத்தருக்கு அதனால ஆரம்பம் இல்லை. இன்னொருத்தருக்கு எடுத்து சொன்னா தானே அவளுக்கு புரியும். சோ யாராவது எடுத்து சொல்லணும், நமக்கு கேட்டாலையானால் இது தெரியலையே, ஒரு சந்தேகமா இருக்கேன்னு எடுத்து சொல்லணும். அவ அதை எடுத்து சொல்றவா யாரும் இல்லைன்னா உள்ளூர உட்கார்ந்து ஜபம் பண்ணுதா. இந்த இதயத்துக்குள்ள இந்த தத்துவத்தை ஜீவன் வந்தால் ஹரியும் சிவானந்தால் ஹரியும் சௌந்தர்ல ஹரியும் அந்த ஸ்லோகங்கள்ல மனசால நினைச்சு நினைச்சு ஏகாந்தமா உட்கார்ந்து அந்த ஸ்வரூபத்தை நினைக்கணும். அதுக்கு அதிகமான பலம். ஆனா யாராவது கேட்டாலையானா அவளுக்கு சொல்ல வேண்டியதுதான் டியூட்டி இருக்கு. அதுக்காக சொல்லணும். சோ பேசுறத விட பேசாம இருக்கிறதான் பலம் ஜாஸ்தி. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி என்ன பண்ற, நர்ம உணம் பிரகட்டித பரம் பிரம்ம தத்துவம் யுவானம் வயசான சிஷ்யர் அப்படின்னு அவளோட உட்கார்ந்து ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்க. அப்படி தியானம் ரொம்ப நேரம் நம்மளால பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணணும், யாராவது வந்து அவளுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி வித்வத்தை அத்தியந்த நிறதை சமதம உபரத்தி சிகிச்சா ஸ்ரத்தா சமாதானம், இப்படிப்பட்டதான குணங்கள் இருந்ததான யோக்கியமான சிஷ்யர். நம்ம சொல்லிண்டே இருந்த மனசு வேற எங்கேயிருந்த கதை வச்சுட்டே இருந்த என்ன பிரயோஜனம் இல்லை. சோ கேட்கறப்ப எப்படி கேட்கணும், நமக்கு ஸ்ரத்தா இருக்கணும், சொல்ற விஷயத்துல ஒரு சின்சியரிட்டி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான வாளுக்கு எடுத்துக்கிறோம் அத்தியந்த நிறதை. இப்ப சாஸ்திரங்களை பத்தி நான் பேசினேன். சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லிருக்கோ இதையே கவிகள்லாம் சொல்லிருக்க. காளிதாசாதி கவிகள்லாம் இருக்க பார்த்தல, அவ என்ன சொல்லிருக்காரு, இங்க என்ன விஷயங்கள் இருக்கோ இதே விஷயத்தை இதே தர்மங்களை காவியங்கள்ல சொல்லிருக்கா. நமக்கு இந்த காவியங்கள் நாடகங்கள் இவைகள்லாம் ரகுவம்சம் குமார சம்பிரம இவைகள்லாம் இருக்கு பார்த்தல, இதுல ரசமாக இதே விஷயத்தான் சொல்ற. அந்த கதையா சொல்லிருக்க, ஒரு வால்மீகி ராமாயணத்தை எடுத்துட்டேயானால் ராமாயணத்துல நமக்கு சாஸ்திரத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் அதே தான் சொல்லிருக்க. சீதாதேவி சுந்தரகாண்டத்துல சொல்லும் பொழுது
நமஸ்தேஷாம் மகாத்மனாம் ஏன் நிருத்தியந்தி வனவசா, கோபத்தை ஜெயித்த மகான்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படிங்கிற. இப்ப கோபத்தை ஜெயிக்கணும்னு கட்டளை இடுறது சாஸ்திரம். கோபத்தை நிறுத்தினவா, கோபத்தை ஜெயித்தவாள், ரொம்ப விசேஷமாக இருக்கிறவா, அவள் விழுந்தவாள், அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன்னு ஜெயிக்கணுங்கிறது சொல்லாம சொல்லி காட்டுறேன். அப்ப விவகாரம் என்ன, காவியங்கள்னாலே நமக்கு தர்மம் தெரியுது. இந்த காவியங்கள் வாசிச்சவா பார்த்தேடா அவள்கிட்ட பேசிட்டு இருக்காரா இவரும், இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவர். பேசுறது மட்டும் இல்ல, அவளுக்கு எடுத்து சொல்றார், இவப்பா இங்க இந்த தர்மம் சொல்லியிருக்க, இதப்பா நீங்க நஜத்தை சொல்லிருக்க. ராமாயணத்துல ராமன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சத்திய தர்மத்தை பரிபாலனை பண்ணினாரோ இல்லையா, அதே மாதிரி நம்ம பண்ணணும். இந்த உண்மையை பேசுறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்பப்ப எடுத்து சொல்றாரு. காவியங்கள் வாசிச்சவா காவியங்களை சொல்லிட்டு இருக்கா, சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடியதான நல்ல விஷயங்கள் நாம எதை எடுத்துக்கொள்ளணுமோ, எதனால மனுஷனுக்கு நல்லது வருமோ அவைகள்லாம் இவர் எடுத்து சொல்றாராம். கதாச்சித் காவியாலங்கிருதி ரசரசாலைஹி கவிவரைஹி, அந்த காவிய அலங்காரங்கள்லாம் எப்படி இருக்கு, ரசரசாலைஹி, காவிய ரசம் இருக்க, அது மாம்பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. எல்லா பழங்களோட மாம்பழம் ரொம்ப விசேஷம், எல்லோருக்கும் பிடிச்சதான விசேஷம். அப்படி ரசாலை, அதுக்கு ரசாலம் அப்படின்னு, ரசாலம்னாவே மாம்பழம், ஏண்ட ரசத்தை தன்னிடத்துல லயமாக்கி கொண்டதான், உலகத்தில் இருக்கிற எல்லா ரசங்களையும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்கு ரசாலம்னு பேர். அப்படி காவிய மாதுரியம் இருக்க பார்த்தா அதை கேட்க தொடங்கி அதுல ரசிக்க ஆரம்பிச்சோடையான ரொம்ப அழகா இருக்கும். அப்படி ரச ரசாலை கவிதரை, அதை யாருட்ட, கவிகள்ட்ட தெரிஞ்சுக்குவார். கவின்னு சொன்னாலே வேதத்துக்கு கவியுது. கவிர் மனிஷே பரிபூ ஸ்வயம் பூ யாதா சத்யதோர்த்தாம் யததா சாஸ்வதீப்யஸ்தமாப்யஹ. ஈகா வாஸ்தியம் சொல்றது கவின்னா யாருன்னு, வேதத்துக்கு தான் முதல் கவி. அங்கிருந்து ஆரம்பிச்ச ஆதி கவியாக இருந்தவர் வால்மீகி. அவர் அந்த ராமாயணத்துல இல்லாத ரசத்தை சொல்லல, சுங்கார ரசத்துல இருந்து ஆரம்பிச்சு வீரத்த ரசம், பயானக ரசம், ரௌத்ர ரசம், இப்படி எல்லா ரசத்தையும் நமக்கு போர்ட்ரே பண்ணிருக்க. அந்த ரசங்கள்லாம் அந்த இடங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ரசிச்சு பார்க்கணும், அதை ரசிக்க தெரியணும். இதுல இருந்து நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில எதை உபயோகப்படுத்தணும், ராமன் போல் வாழணும், ராவணன் போல் வாழப்படாது. இந்த ராமன் போல் வாழணும்னு சொன்னா ராமன் எப்படி வாழ்ந்தா தெரிஞ்சாத்தான நமக்கு சொல்ல முடியும். ராமன் உண்மையை வீசினார், ராமன் எப்பொழுதும் நல்ல வழியிலேயே இருந்தார், பெரியவர்களுக்கு அடங்கியிருந்தார், அவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். இப்படிப்பட்டதான குணங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டே நாம அப்படி இருக்க முடியும். வேதத்துல எல்லாத்தையும் ஒவ்வொரு மூலையில இருக்கிறத நம்ம எல்லாம வாசிக்க முடியுமா, அதை வந்து சேர்த்து சொல்றதுங்கிறத கவிகளுடைய லட்சணம். அப்படி சில காவியங்கள், அதே போலயே மகாபாரதம். மகாபாரதனுடைய கதைகளை நீங்க கேட்டுட்டா ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒரு விசேஷம், ஒவ்வொன்றிலையும் ஒரு தர்மம் இருக்கு, அதே போலயே ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒவ்வொரு அதர்மமும் இருக்கும். அதை நீக்கி இது நல்லது பண்ணணும். பீஷ்மாச்சாரியர் இருக்கார், இவ்வளவு இருக்கார், இருந்த போதும் கடைசிலேயே துரியோதன் பக்கமே யுத்தத்துக்கு போனார். இப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தர்ம சூட்சம் இருக்கும். இப்படி இந்த தர்ம சூட்சங்கள்லாம் கேட்டுட்டு சாஸ்திரத்தோட சமன்வயப்படுத்தி அவளுக்கு எடுத்து சொல்றாராம் ஜீவன் முக்தர். ஏன்னா இவர் சொல்றதுக்கு வெயிட் வந்துருந்த அனுபவத்தோட இருக்கிறவ சொன்னா மனசுல நன்னா தாக்கு. 30 வருஷமா சந்தியாவந்தனம் பண்ற ஒரு பையனை பார்த்த கை சந்தியாவந்தனம் பண்ணு தக்கனை பண்ணிக்கலாம். நம்ம சொன்னா பையனே கேட்க மாட்டேங்கிறான். என்ன சுவாமி, அவர் அதை பண்ணி இருக்கிறதுனால அந்த மனசுக்கு அந்த வார்த்தைக்கு சக்தி உண்டு. இன்னார் சொன்னா எல்லோரும் சொன்னாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தையாந்து அவர்கிட்ட வேலை செய்யறது, அந்த வேர்டு பவர்னது. அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர் நான் 4 பேருக்கு வழியை காட்டுறவர். அதனால தான் குருவுக்கு என்ன பேரு, மார்க்கதர்சி மகாத்மா, மார்க்கதர்சி வழி காட்டுறவர். அப்படி ஒரு பீக்கன் லைட் சொன்ன பார்த்தா அப்படி வழி காட்டுறார். கவிவரை கதாச்சித் சத்தர்கை அனுமிதி வரை தார்க்கிக வரை. முதல்ல சாஸ்திரத்தை சொன்னேன், அது வந்து காவிய அலங்கார கப்ரியா அப்படின்னு காவிய அலங்காரங்கள் அதை எடுத்து சொன்னேன். மூணாவது எப்படின்னா தர்க்கைஹி, தர்க்கம்னா யுக்தி, யுக்தியானது ரொம்ப வேண்டி இருக்க.
ஆனா அந்த யுக்தியாக நம்ம என்ன பண்றோம், நல்ல வழி இல்லாம கெட்ட வழியிலையும் அப்ளை பண்ணுவாங்க. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த வழியில தான் யோஜனை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றது இருக்க பார்த்தல, அதுதான் சத்தர்க்கம். ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தியதாம் ஆச்சாரியர், ஸ்ருதிமத தர்க்கோனு சந்தியதாம், வேதங்கள் சொன்னதான தர்க்கத்தை நீங்க அனுஷ்டானம் பண்ணுங்க. சாந்தோபனிஷத்துல அந்த சிஷ்யன் தர்க்கசாஸ்திரம் முழுக்க வாசிட்டு வந்திருக்கான், சேட்டக்க எதுவும் வாசிட்டு வந்த பிறகு அவனுக்கு சொல்றாரப்பா, எதை தெரிந்து கொண்டா எல்லாமே அறியப்பட்டதாக இருக்குமோ அதை அறிந்தாயா அப்போது கேள்வி கேட்டார். அப்படி இல்லவே இல்லைட்டாமா, ஒன்ன தெரிஞ்சா ஒண்ணு தெரியுமா, சோசியல் ஸ்டடிஸ் வாசிச்சா கணக்கு புரியுமா, கணக்கு வாசிச்சா சயின்ஸ் புரியுமா, அது வேற இது வேற என்ன, தெலுங்கு வாசிச்சா தமிழ் வருமா என்ன, அது எப்படி வரும், கிடையாது கிடையாது, ஒன்ன வாசிச்சா அதுதான் வரும் இன்னொன்னு வராதுன்னு என்ன பண்றது. சொல்ற கவலைப்படாதப்பா, மண்ண இருக்கு கொயனட்ட, அந்த மண்ணுனால பல்லாய பண்ணினார், குடத்தை பண்ணினார், மூடிய பண்ணினார், சட்டிய பண்ணினார், அகல பண்ணினார், எல்லாமும் மண்ணு தானே, ஏதாவது ஒண்ணு மண்ணு இல்லாம போயிடுச்சா, இல்ல எல்லாம் மண்ணு தான். அதே போல நூல் இருக்கு, நூல்னால வேட்டி என்னச்சான், கவல என்னச்சான், பனி என்னச்சான், இதெல்லாம் வேட்டி தானே, எல்லாம் நூல் தானே, நூல் தானே எப்படி இருக்கு. அப்படி காரண பொருளை அறிந்தோமேயானால் காரியமான அதனால வந்தவைகள்லாம் அவைகள் தான். தங்கத்தினால செயின் பண்ணேன், தங்கத்தினால வளைய பண்ணேன், தங்கமா அது வேலையா. அப்ப என்ன, எதனால எதை பண்ணினோமோ அந்த காரண பொருளை அறிந்தால் காரியங்கள் எல்லாம் அறியப்பட்டதா ஆகும். ஆமா, இப்ப முன்னால என்ன சொல்ல, இப்ப யுக்திய சொன்ன, இது வந்து சாஸ்திரம் சொல்லல, யுக்திய சொன்ன, இந்த யுக்திய ஒரு ஐடியா சொன்னதுமே, ஆமா சார் இப்படி இருக்கலாம். அப்ப ஒன்ன தெரிஞ்சுதான் இன்னொன்னு தெரியாதுன்னு முதல்ல இருந்தேன், கணக்கு வாச்சா சோசியல் வராதுன்னு நினைச்சேன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குடத்துல மண்ணை தவிர அவர் ஒண்ணும் இல்ல, குடம்னு நான் பேர வச்சேனே தவிர வேற ஏதாவது இருக்கோ, ஒண்ணுமே கிடையாது, வெறும் மண்ணு தான். அத அந்த ஒரு ஷேப் வந்ததுன்னு, ஜலத்தை நிக்க வைக்கக்கூடியதான ஒரு ஆகாரம் வந்ததுன்னு நீங்க என்ன சார் குடம்னு பேர கொடுத்த, ஆகாரம் பணம் விகாரோ நாம தேயம் இருக்கிறது வெறும் மண்ணத்தான். அப்படி குடமோ பல்லாயோ மூடியோ சட்டியோ இவைகள்னா மண்ணை விட வேறானது எப்படி இல்லையோ, அப்படி உலகத்துல இருக்கிற பொருள்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமே ஆனால், இவைகள்லாம் ஒரு காரணத்திலிருந்து வந்திருக்குமே ஆனால், அதை அறிந்து கொண்டிருந்தால் இதெல்லாம் அறியப்படலாம். இப்ப என்னாச்சு, இதுக்கு சம்பாவனான், இந்த சம்பாவனாங்கிறது இங்கிலீஷ்ல பாசிபிலிட்டி, இட் இஸ் ஆல்சோ பாசிபிள், தெரியலாம் தெரியா முதல்ல தெரியாதுன்னு தான் முதல்ல கொஞ்சம் யுக்தி சொல்றது, தெரிஞ்சுக்கலாம் போங்க, இது சம்பாவனா, இது சம்பாவனைன்னு வந்த பிறகு ஓஹோ இது வரைக்கும் வந்திருக்கா, இது உண்மைன்னு சொல்லணும். அப்புறம் அதுக்கு அனுமனர் சதே வசோமியமக்ராசி ஏகமே வாத்யம், உலகத்தை எல்லாம் ஒருவர் படைத்தார், அந்த ஒருவருக்கு தான் சத்துன்னு பேரு. அவர் படைச்சார்னு எப்படி உமுக்குது, நீங்க போய் பாத்திருவா, இல்ல செங்கிலிய நீங்க என்ன சொல்ற, தங்க செங்கில், வளை என்ன சொல்ற, தங்க வளை, மோதிரத்தை என்ன சொல்ற, தங்க மோதிரம். அப்படி எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்திலையும் ஊடுருவி வரக்கூடியதான பொருளுக்கு காரணம்னு பேரு. காரண பொருள் மண் குடம், மண் சட்டி, மண் அகல், மண் இது அப்படிங்கிற மண் மூடி, மண் வல்லாய் அப்படிங்கிற இல்லையா, எப்படி எல்லாவற்றிலையும் தொடர்ந்து எதை நீங்க சொல்ற, காட்டன் சாரி, காட்டன் வேஷ்டி, ஏன் காட்டன் சேர்த்துக்கிறேன் சார், பட்ட வேஷ்டின் பிரமிக்க போறேன் சார், நான் பார்க்க தெரியாதா, ஏன் காட்டன் சொல்றேன், அது நூலால உண்டானது, அந்த எதை அதோட சேர்த்து சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம் அது அதுக்கு காரணம். அதே போல உலகத்துல எல்லா பொருளையும் ஒரு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றேன், நீங்க பாத்திருக்கீடா, எது சார் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, கவர் இருக்கு, மனுஷன் இருக்கான், மாடு இருக்கு, இருக்குன்னு சொல்லாத ஏதாவது நீங்க சொல்றீடா, இங்கிலீஷ்ல சொல்றப்போ இட் இஸ் இட் இஸ் சொல்றேன், திஸ் இஸ் அ சேர், திஸ் இஸ் அ டேபிள், திஸ் இஸ் அ வால், இந்த ஈஸ்னு சொல்லிட்டு இருக்கல, அதான் சத்துங்கிறோம் நம்ம. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லையும் இருக்கு இருக்கு, நீங்க எதை சொல்றோ அது என்னமா இருக்கணும் சார், அது தங்க செங்கலே, தங்க மோதிரம், தங்க வடை, தங்க இதுன்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையோடும் சேர்ற தங்கமானது எப்படி காரணமா இருக்கோ
உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையோடும் சேரக்கூடியதான சத்து சத்து அப்படின்னு இருக்கிறது அதான் உலகத்துக்காரன். சதேவ சௌமியமக்ராசி ஏகமேவ அத்விதீயம்.
ஓஹோ, அவ உலகத்துக்கெல்லாம் படக்க காரணம் ஒண்ணு இருக்கா இருக்குமே, ஆனால் அந்த பொருளானது என் கண்ணுக்கு தெரியல.
மண்ணு கண்ணுக்கு தெரியுது, மண்ணுல இருந்து படம் வருது. இப்ப உலகத்துக்கெல்லாம் ஒரு பொருள் படிச்சிருந்தா அது ஏன் கண்ணுக்கு தெரியல? இதுதான் யுக்தி.
ஞாபகம் வச்சிருந்தா நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்டா அந்த கேட்டதான பொருளானது ஏன் இப்படி இல்ல, நம்ம லோகத்தை பார்க்கறது அது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு மனசுல சந்தேகம் வருதோ இல்லையா, அதை பூர்த்தி பண்ணணும்.
ஓஹோ,
இருந்தா கண்ணுக்கு தெரியணுமாப்பா, இருந்தா கண்ணுக்கு தெரிய வேண்டியது இல்லையே அப்படி நிர்பந்தம் ஒண்ணும் இல்லையா. இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணுக்கு தெரியணும்னு காத்து இருக்கு, கண்ணுக்கு தெரியறதா
சொல்லுங்க பாக்கலாம்.
ரெண்டு சவருக்கு நடுவில் இடவழி இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியறதா? சவரை பார்த்து இடவழி இருக்கு அனுமானம் பண்ணல, கண்ணுங்கள தெரியலையே. குகைக்குள்ள சிங்கம் இருக்கு, போய் பாத்தீங்களா இல்லையா? சென்று உள்ள போவீடா தைரியமா? அப்ப இருக்கிற பொருள் எல்லாம் கண்ணுக்கு தெரியணும்னு நிர்பந்தம் இல்லை.
ஓஹோ,
அப்படியா? அது எப்படி? இப்ப யுக்தி சொல்லணும். என்ன சொல்ற, ஒரு பையனை பையனை கூப்பிட்டான் அந்த சிஷ்யனை. அப்ப உப்பு கட்டி கொண்டான், அவன் அதுல உப்பு இருந்தது, கட்டியே கொண்டு வந்தான். இப்ப இந்த உப்பானது எப்படி இருக்கு தெரியுமா? நான் கையால தொட்டு கொண்டு வரான், கைக்கு தொடர தெரியுது உப்பு, கண்ணால பார்த்தா உப்புங்கிறது தெரியுது. கையால பார்த்தும் கண்ணால பார்த்தும் அந்த உப்பை கொண்டு வந்து ஒரு கிளாஸ்ல போட்டான், அத ஜலத்தை விட்டான், அது போட்டான், முடி வச்சுட்டு நாளைக்கு காலமே வாங்க, முடி வச்சா நாளை காலமே வந்தான். வந்ததுமே நேற்று ராத்திரி உப்பு கட்டி போட்டதே எடுந்தார், எடுத்தா உப்பு எல்லாம் இல்ல, நீதானே இப்ப போட்டேன். ஆமா நான் தான் போட்டேன். இப்ப இல்லையா, நேற்று உப்பு கட்டிய கையால தொட்டான் கண்ணால பார்த்தான் இல்ல, என்ன பண்றது, எங்க போச்சுன்னு தெரியலையே. அப்ப உப்பு இல்லையாப்பா இல்லையா, கண்ணால பார்த்து. இப்ப என்ன பண்ணுன்னு, கீழே கொஞ்சம் ஆசமனம் பண்ண, நடு பாகத்திலிருந்து எடுத்து வாயில விட்டு பாரு, மேல் பாகத்திலிருந்து விட்டு பாரு, எங்க பார்த்தாலும் சுவாது தாஹா டேஸ்ட் பண்ணினா உப்பு கரைகிறது, உப்பு கரைக்கிறது இல்லையே இப்ப சொல்லியதே, இப்ப கரைக்கிறதே இப்ப எப்படி இருக்கு சார்? எவன் இல்லை என்று சொன்னானோ அவன் மறுபடியும் இருக்குங்கான். இப்ப அவன் பார்த்தான், இருந்தா கண்ணுக்கு தெரியணும் நிர்பந்தம் இல்ல, கண்ணுக்கு தெரியாத போனாலும் இருக்கலாம். இதுதான் யுக்தின்னு தர்க்கசாஸ்திரம் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமோ, டே டு டே லைஃப்ல வரக்கூடியதானது அது டிஃபரண்ட் கண்டிஷன்ஸ்ல வெவ்வேறு விதமா மாறும்.
ஓஹோ,
அவன் அதோட நின்னான அந்த சிஷ்யன். உப்பானது ஒரு புலனால் அறியாத போனாலும் இன்னொரு புலனால அறியப்படுகிறது. அதே போல நீங்க சொன்னதான பிரம்மம் இந்த புலனால் அறியலன்னா எதனால அறியப்படும்? தர்க்கம் எப்படி போறது பார்த்தா மேல, தர்க்கமும் இதே தான் சொல்றது. ஆனா இது என்ன சொல்றது, இன்டலக்சுவலா ட்ரை பண்றது, புத்தி இருக்கிறவா என்ன பண்றா அந்த புத்தியினால இதை அறியணும்னு பாக்கிறான். இப்ப உனக்கு சொல்லணுமா வேண்டாமா? இந்த சிஷ்யனுக்கு இப்படி விட்டா சந்தேகம் வந்துருச்சு, சந்தேகம் வந்து அதுக்கு ஆன்சர் சொன்னாதானே அவன் மனசுல, இல்லைன்னா அவன் மனசு ஓடிண்டே இருக்கும், என்னடா இது இவரும் சொன்னாரு உலகத்துக்கெல்லாம் பொருள் ஒண்ணு இருக்காமே, உலகத்துக்கு காரணம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாளே, காரணம் ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு தெரியலையே, கண்ணுக்கு தெரியாத போனாலும் இருக்குங்கிறாளே, கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லை இது தெரியலன்னா இல்லையு நான் நினைச்சு பார்த்தேன், இப்ப என்னடா ஆச்சுன்னா கண்ணுக்கு தெரியாத போனாலும் இருக்கலாம்னு சொல்ற. ஆனா உலகத்துல நான் எப்படி பாத்திருக்கேன்னு, ஒரு பொருள் இருக்குன்னு நான் பாக்கணும், பார்த்தாதான் இருக்குன்னு நம்புவேன். அப்படித்தானே லோகத்துல, பக்கத்து ரூம்ல போய் புஸ்தகம் இருக்கா போய் பாத்துட்டு வரணும், போய் பார்த்தான் புஸ்தகம் இருந்ததுன்னா கண்ணால பார்த்தானே இருக்குங்கிறான், கண்ணால பார்க்கலன்னா இல்லைங்கிறான். அப்படித்தானே லோகத்துல பாத்துருக்கான். அப்ப இவரும் இருக்குங்கிறத கண்ணால பார்க்க முடியாதுங்கிறான். எப்படி பெரியவர் சொன்னதுனால குரு சொன்னதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா என் மனசு ஒத்துக்கலையே, இருக்கு கண்ணால பார்த்தாத்தானே இருக்குங்கறது வழங்கிட்டேனே, நான் என்ன பண்றது? அந்த குருவையே மறுபடியும் கேக்குறேன், கண்ணால பார்க்கலன்னா இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? தெரியலையே. இது அறியறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் உண்டா? அந்த குரு அதோட விடல, அப்ப ஒரு வியக்திய ஒரு ரயில் வெளியே தனிந்தார். ஆத்துல யாரும் இல்லாத சமயத்துல ஒரு 10 திருடர்கள் புடிச்சுட்டாவன கையும் காலையும் கட்டி விட்டா, கண்ணை கட்டி விட்டா, வாயில துணியை வச்சு அடைச்சி விட்டா, அவருடைய காசெல்லாம் எடுத்து போய் என்ன பண்ணி விட்டான், காட்டுல கொண்டு போய் போட்டான். இப்ப என்ன பண்றது, என்னன்னு வாயில துணி இருக்க பேச முடியலையே, கத்த முடியலையே. இப்ப அந்த வழியில ஒரு சன்னியாசி போன, அந்த சன்னியாசி போட்டு அவர் போய் யாரும் என்னமோ சத்தம் வருது அப்படின்னு நினைச்சிருந்த என்ன பண்ணின, போய் கண்ணு காதெல்லாம் அவுத்து விட்ட, கைகளெல்லாம் அவுத்து விட்டா, யாரப்பா நீ, அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல, ஏதோ மனுஷன் கஷ்டப்படுறாருன்னு. இது போல நான் காந்தார தேசத்துக்கு சேர்ந்தவன், இது போல பண்ணிவிட்டா எனக்கு தெரியலையே, எந்த ஊர்ல நாங்க எங்க இருக்கோம் ஒண்ணும் தெரியும். அவர் பார்த்தா கவலைப்படாத, போன காசை நான் கொண்டு வர கூட முடியாது, ஆனா உங்க ஆசுக்கு போறதுக்கு வழி சொல்லுவேன் நான். நீ காட்டுல இருக்க, இந்த பக்கம் அந்த பக்கம் நீ போனா கஷ்டம், நேரம் நான் சொன்னபடி போ அப்படின்னு வந்து இந்த வழியா போ. ஒரு மணி நேரம் நடக்கணும், விடாம நடக்கணும். நடந்து போனீங்கன்னா அங்க பெரிய ஒரு கிராமம் மாதிரி வரும், பெரிய இது வரும். அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த வலது கை பக்கமா அப்படியே போ. இன்னொரு 10 நிமிடம் போனீங்கன்னால் அங்க ஒரு பெரிய மார்க் இருக்கும், அங்க இருந்து போனா அங்க கேட்டா சொல்லுவா. இத ஞாபகம் வச்சுக்கணும், அவர் சொன்ன வழிய ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு அவர் சொன்ன வழியே போகணும். போய் அங்க போனமையான நம்ம விசாரத்தமையனும் செஞ்சு போயிடும். இப்படி அவன் போனான், ஆச்சாரியவான் குருடோ வேதா, குரு சொன்ன பிரகாரமாக ஞாபகம் வச்சுட்டு நடக்கிறதுங்கிறதான் வழி. இப்ப வழி என்ன, கண்ணால பார்க்காத பொருள், பார்க்க முடியாத பொருள் இருக்கு என்று அறிவதற்கு, அப்பொழுது நாக்கால எப்படி சுவைத்து பார்த்தானோ அதே விதமான நாம் அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு வழி என்ன, குரு சொன்ன பிரகாரம். அந்த சிஷ்யன் அதோட விட்டானா, தர்க்கத்துக்கு எங்கே கிடையாது, என்னன்னு உங்களுக்கு 1000 டவுட் வந்துட்டே இருக்கும். அவன் பார்த்தான், ரைட்டு, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு சுவாமி, குருக்கு சொன்ன மாதிரியே நடந்தது, உண்மையை பேசிட்டு நத்தகர்மாவை பண்ணிட்டு பகவானத்துல பக்தியோட இருந்து நம்மளால முடிஞ்ச சகாயம் 4 பேருக்கு பண்ணிட்டு இப்படியே வாழ்க்கை இருந்து நடத்தி கொண்டு இருந்தமையான ஒரு நாளைக்கு ஆத்ம தத்துவத்தை அறியலாம், ரைட் நீங்க சொன்னது. ஆனா ஒரு டவுட், இவ்வளவு பெரிய உலகம், எத்தனை வித்தியாசம், எத்தனை பழம், எத்தனை புஷ்பம், எத்தனை விவகாரங்கள் லோகத்துல பாருங்க, இத்தனையும் ஒரு சாதாரணமான ஒரு கருத்துல இருந்து வருமா. தங்கத்துல இருந்து தங்க ஆபரணங்கள் வரும், கையில மண்ணை கொடுத்துட்டு தங்க ஆபரணம் கொடுன்னு கொடுப்பானா, வர முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். அப்ப எத்தனை வெரைட்டி இருக்கு, அத்தனை வெரைட்டிக்கு அத்தனை காரணங்கள் இருக்கணுமே தவிர, ஒரு காரணத்திலிருந்து சூட்சமான காரணத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத காரணத்திலிருந்து இத்தனை உலகங்கள், இத்தனை வெரைட்டி எப்படி வந்தது நம்ப முடியலையே. அவன் சொல்றது ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்கணும். நீங்க என்னென்ன சந்தேகங்கள் வந்து அந்தந்த சந்தேகங்களுக்கு அப்பப்ப எக்ஸாம்பிள் சொல்லி பதில் சொல்லணும். சரி, நமக்கு புரியல, என்ன பண்றது, புரியுங்க, படிங்க புதுசா சார், வேற வாட்டி பண்றதுன்னு. குருவா இருக்கிறவர் எந்த சந்தேகம் சொன்னாலும் அத சமாதானம் சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்காகத்தான் நகராஜ்வத் வித்வான்களோட ஏன் சேர்ற, நீங்க எப்பொழுதும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் உங்க நாலேஜ். இன்னைக்குதான் கம்ப்யூட்டர்ல சொல்லிட்டு இருக்கான், முடிவில்லையா சார், எங்க சாஸ்திரம் அப்படித்தான். முதல் முதல்ல இந்த சாஸ்திரங்கள் வேதாந்தம்னா அத்தியாத்ம வித்யா வித்யானா பகவான் விபூதியில சொல்லும் பொழுது, அறிவுகளுக்குள்ள உயர்ந்ததான அறிவு ஆத்ம தத்துவ ஞானம். அப்பப்ப அப்ப தெரிஞ்சுட்டே இருக்கணும். அன்னைக்கு சொன்ன எக்ஸாம்பிள் இன்னைக்கு சொல்லப்படாது, அதையும் சொல்லணும். இன்னைக்கு மாடானா இருக்கிற எப்படி சொன்னா புரியுமோ, சிஷ்ய கிருத்தாபஹாரக, சீடனுடைய இதயத்துல இருக்கக்கூடியதான சந்தேகங்களை போக்கடிக்கணும். இதுதான் மனநம். சிரவணானந்தரம் மனநம், யுக்திகள் அனுசித்தனம் மனநம், யுக்திகள்னால மறுபடியும் மறுபடியும் இப்படி கேட்டானே பாக்கணும். அந்த ஆச்சாரியன் பாக்கிறார், பாருங்க இதுக்காக அவர் ஒண்ணும் கவலையப்படல. அங்கே எதிர்த்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு பாத்தியா, ஆமான், அங்க போய் ஒரு ஆலம் பழம் கொண்டு வாங்க, கொண்டு வந்தோம். பிந்தி உடனே ஒரு பக்கத்துல ஒரு கல் எடுத்தான், அந்த உடத்தான்
படுத்ததுமே கிமஸ்தி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டது. அண்வை மேதானா அணுவா அணுவா இருக்கக்கூடியதான சின்ன சின்னதான விதைகள் இருக்கு, வட என்ன என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னா ஆரம் வித சின்ன வித அதை உடச்சி பார்த்தார், உடச்சி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு இருந்தார், ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு தெரியும்னா அந்த விதையில இருந்த ஏகமகாரின் அக்ரோத சித்ததி அந்த ஆலம் விழுதுல இருந்து விதையில இருந்தா இவ்வளவு பெரிய ஆலமரம் அடிக்கட்ட வேர்கள் கிளைகள் இலைகள் காய்கள் அதுல இருக்கக்கூடியதான பட்சிகள் பூண்டுகள் பட்சி இத்தனைக்கு இடம் எது அந்த நிழல் இங்கிருந்து வந்தது அந்த விதையிலிருந்து தானே வந்தது. சூட்சமா இருக்கிற பதார்த்தம் இவ்வளவு பெரிய பதார்த்தம் வந்ததுன்னு எப்படி வரும்னு கேட்டிய முன்னாலே இப்ப பாத்தியான்னா ஆமாக்கா இப்ப முன்னால என்னட்டு முடியாது. சூட்சமான பொருள்ல இருந்து மாறுதல் அற்றதான பொருள்ல இருந்து இத்தனை பொருள் வர்றதுக்கு சந்தேகமே இல்ல சான்ஸே இல்லையு சொன்னதான் சார் சிஷ்யன். இப்ப என்ன பண்றாங்க ஆமா வரலாம் சார், இதுதான் சம்பாதம். தர்க்கமானது பாசிபிலிட்டிய சொல்லுமே தவிர ப்ரூவ் பண்ணாது. நீங்க ஒண்ணு சொன்னீங்க அதுக்கு மேல தர்க்கம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா ரத்த சாஸ்திரம் வேணும். அது என்ன அப்பப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய நான் சந்தேகங்கள் எது எது இருக்கோ அத்தனை சந்தேகங்களும் போக்கடிச்சுட்டே இருக்கும். இப்படி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்பது தரம் கேள்வி கேட்டான் அந்த சிஷ்யன். ஐ ததாத்மிதம் தத் சத்யம் ஆத்மா தத்துவம் விஸ்வேத கேட்டோ. ஒரு பொருளானது தன்னுடைய காரணத்துக்குள்ள சேர்ந்து அந்த பொருள் போயிடுத்துன்னு அர்த்தம். லோகத்துல அப்படித்தானே மண்ணு உடஞ்சி குடம் உடஞ்சி போயிடுச்சு மண்ணா போயிடுச்சுன்னா குடம் போச்சுன்னு அர்த்தம். வேட்டியில இருந்து ஒவ்வொரு நூலா தனியா எடுத்துட்டேன்னா அப்புறம் வேட்டியே இல்லைன்னு அர்த்தம். அதே போல இந்த ஜீவனா இருக்கிறவன் தூங்கும் உறங்கும் காலத்தில் பரமாத்மாவோட ஒன்னா ஆயிட்டாரு என ஜீவன் போயிட்டான்னு தானே அர்த்தம். ஜீவனே இல்லாத போனா இந்த சாஸ்திரம் யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னா ஜீவனே பரமாத்மாவோட ஒன்னா போற தூங்குற காலத்துல தன்னை மறந்து தூங்குறான்னு சொல்ற அப்ப ஜீவன் இல்லைன்னு ஆயிடும். கவலைப்படாது அப்படி ஆகாது. ஏன்னா இந்த ஜீவன் பரமாத்மாவோட ஒன்னா போனதுனாலதான் உனக்கு லோகத்துல இருக்கிற மற்ற விஷயங்கள் தெரியல. நீ எல்லா வம்பும் தெரிஞ்சிருந்த எல்லா சுகமும் துக்கமும் அது இது நினைக்கிறையே இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமோண்ணா நான் வேற பரமாத்மா வேறேன்னு நினைச்சிருக்கேன். அவர் இதயத்துல இருக்கார் நீங்க காலம் எழுந்தது கண்ணுக்கு வந்துருக்கேன். கண்ணால விஷயத்தை பாக்குற எதை பார்த்தாலும் ஒரே கவலைத்தான். இப்படி இருக்கிறதுக்கு அந்த பரம்பொருளை மறந்தாய் ஆகையால் துன்பத்தை அனுபவிக்கிறாய். அந்த பரம்பொருளோட சேர்ந்திருந்தால ஒரு கவலையும் உனக்கு இல்லை. ஓஹோ இது புரிய. அதனால நீ யார் தெரியுமா வஸ்துதா நீ பரமாத்மா தான், துன்பங்கள் ஒண்ணு இல்லாதவன் தான் அப்படின்னு சொன்ன. இப்படி ஒன்பது தரம் சொன்ன பிறகு அவனுக்கு புரிஞ்சதான். நமக்கு 900 தரம் சொன்னாலும் புரியும். ஏன் தெரியுமோ லோகத்தில் அவ்வளவு தூரம் பழகிட்டான் விஷயங்களோட அவ்வளவு தூரம் போயிருக்கோம். நமக்கு ஆத்மாவை சொல்றது ரொம்ப எட்டி போயிட்டோம். இங்கிருந்து ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நடந்தா பீச் வரும். இந்த பக்கம் நம்ம இந்த பக்கமாக ஒரு பல வருஷங்கள் நடந்துவிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்தா தானே வரும். அதுக்காக என்ன பண்றாரா கதாசித் தத்தர்க்கைஹி அனுமிதி வரைஹி தார்க்கிக வரைஹி தத்தர்க்கங்கள் நல்ல தர்க்கங்கள் சுத்திமத தத்தோன்னு சந்தியதான். எப்பொழுதும் இஷ்டமாக தர்க்கம் பண்ணக்கூடாது. வேதத்துல சொன்ன தர்க்கம் தான் பண்ணணும். பரதவன்யமான் தூமாத்துன்னு வச்சிருந்து வெறும் புகையிருந்தா நெருப்பு இருக்கணும். புகையிருந்தா நெருப்பு இருந்தது 1000 பக்கம் எழுதிருக்கேன். இத படிக்கணுமா அது என்ன விவகாரம் கவலைப்படாதுங்க. ஓரளவுக்கு தான் படிக்கணும். அதுக்கு மேல இருக்கிறது வேதாந்தங்கள் சொல்றதும் இந்த தர்க்கங்களை எப்படி ஆத்மாவை அறிவதற்கு உபயோகப்படுகிறது இந்த வேதாந்த சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் தர்க்கம் வேணுமா வேணும் அதுவே வாழ்க்கைன்னு வச்சுக்கூடாது. எதை கேட்டாலும் கொஞ்சம் நம்பணும் சார். போட்டதெல்லாம் டவுட் பண்ணிட்டே சம்சய ஆத்மா வினர்த்திட்டான் பகவத்கீதையில எல்லாத்தையும் சந்தேகப்படக்கூடாது. ஆனா சிலது சந்தேகம் பண்ணி நமதாக ஆக்கி கொள்ளணும். ஆகைய ஸ்ருதி சொன்னதான வழியில மனனம்ங்கிறதும் உண்டு. சிரமணம் மட்டும் இல்ல குரு சேர்ந்து வேதாந்தங்கள் எல்லாம் இந்த தத்துவத்தை இப்படி சொல்றது என்று புரிந்து கொண்டு தனதாக ஆக்கி கொள்ளணும். சில அதுல சந்தேகங்கள் வாழ்க்கையில சந்தேகங்கள் வரும் பொழுது அதையும் மனனம் பண்ணணும். அதற்காக ஸ்ருதியிலேயே நிறைய தர்க்கங்கள்லாம் சொல்லியிருக்கு.
அந்த ஸ்ருதியில சொன்னதான தக்கத்தை குருமுகமாக வாசிச்சு மறுபடியும் நம்ம நினைக்கணும். நினைச்சா ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், தீர்மானம் வந்த பிறகு அதை தியானம் பண்ணணும். அதான் நிதித்தியாசம். தியானம் பண்றது அதையே நினைச்சுட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு தானா ஆத்ம தத்துவம் புரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வில் கம் பை இட்செல்ஃப். ஆகையால் கதாசித் சத்தற்கைஹி அனுமிதி வரைஹி தார்க்கிக வரைஹி அனுமிதி வரைஹி தார்க்கிக வரைஹி. இது அனுமானம் பண்ணக்கூடியதான, எப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். இந்த அனுமானத்தை சொல்றதுக்கு பார்த்தா அனுமா அர்த்த விக்கிரகம். நமம்ய போகி பரிவார சம்பதம். பரமேஸ்வரன் இருக்காரு, அவர் கைலாசத்துல இருக்கார், அவருடைய அவதாரமா இருக்காரு சங்கராச்சாரியர். இவர் எப்படி பண்ணினார், அவர் போகி பரிவார சம்பத. போகின பாம்புன்னு அர்த்தம். உடம்பு முழுக்க பாம்பு அவருக்கு. காலையில ஒரு பாம்பு, கழுத்துல ஒரு பாம்பு, ரெண்டு கையிலையும் வளையல ஒரு பாம்பு, மோதிரமா ஒரு பாம்பு, யஜ்ஞபோகிதமா ஒரு பாம்பு, கால கடியமா பாம்பு, எல்லாமே பாம்பு தான் இருக்கு. என்ன சுவாமினார், இத்தனை பாம்புகள் போகின்னா பாம்பு, உடம்பு முழுக்க பாம்பு, அவருக்கு பயம் இல்ல. பாம்பு அவரை ஒன்னும் பண்ண மாட்டாரு, நம்ம பார்த்தாலே பயம் பாம்புக்கு. அந்த போகி பரிவாரங்களோடு கூடினவர் அவர். சங்கராச்சாரியருக்கு ஒரு போகியும் இல்லையா, போகம்னு அனுபவிக்கிறவர். என்ஜாய் பண்ற பார்த்தால வாழ்க்கை, அதெல்லாம் ஒத்தரும் இவர் கிட்ட வரலையா. நமம்ய போகி பரிவாரம் சம்பதம் பதம் நிரத்த பூகிம். ஐஸ்வர்யங்கள் எங்க பரமேஸ்வரனுக்கு சொல்லவே வேண்டாம். ஏதாவது குபேரன் பக்கத்தில் தானே இருக்க, எது வேண்டாலும் சரி. அதை விட என்ன, சர்வ லோகங்களுக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான அம்பாள் ஆச்சாரியா இருக்கு. அதனால என்ன, தங்க பாத்திரத்துல டைமண்ட் ஸ்டாண்டர்ட் கரண்டி வச்சுட்டு கபாலிக்கு மெச்ச போட்டு இருக்க பார்த்தோம். இப்ப விவகாரம் என்னடா, அவளுக்கு அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு. இங்க சாதாரணமா இருந்தாலும் உங்க ஆத்துக்காரி பெரிய பணக்காரி ஆத்துல இருந்து வந்திருந்தா ஒரே பொண்ணு, ஒரு கோடி ரூபாய் சொத்து, வேற எங்கேயும் போல நல்ல வழியிலயும் இருந்துட்டு இருக்க, அதோட அதிர்ஷ்டம் தானே. கஷ்டப்படாம தானா வந்து சேர்ந்தது. அப்படி எங்க பரமேஸ்வரனுக்கு சர்வலோக நாயகி சொல்லு. ஆனா சங்கராச்சாரியர் அவதாரம் பண்ணப்ப என்ன, ஒண்ணுமே கிடையாது. சன்னியோகி பரிவாரம் பதம் நிரத்த பூதிம் அனுமார்த்த விக்கிரகம். அவர் பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், ஆத்துக்காரி மேல அவ்வளவு பிரீத்தி. அது பிரீத்தின்னா என்ன, அது தானா வரணும். அவளிடத்துல ஒரு அந்யோன்யமா இருக்கிறது. என்னடா, அந்த அம்மாவை பாதி சரீரமா பண்ணி ஆக்கிட்டார். உமார்த்த விக்கிரகர் அப்படி பாதிதான் அம்பாளோட பாதியா தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். சங்கராச்சாரிய இருந்தார் அனுமார்த்த விக்கிரக. உமார்த்த விக்கிரகம் கல்யாணமே பண்ணிக்கலன்னு. ஓஹோ, இந்த அனுமார்த்த விக்கிரகம் உமார்த்த விக்கிரகம் இல்லேன்னு அர்த்தம் இல்லையா. அனுமா அர்த்த விக்கிரக. எங்க போனாலும் சூத்திர பாட்டியத்திலையும் உபனிஷத் பாட்டியத்திலையும் அனுமானம் தான் சொல்லியிருக்க. சோ தர்க்கம் முழுக்க எடுத்துட்டு இருக்க. பாஷ்யத்தை வாசிக்கணுமே, ஆனால் தர்க்கம் புரிஞ்சாதான் பாஷ்யம் புரியும். அப்படி அந்த தார்க்கிகாலோட சேர்ந்து 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 அது எப்படி சொல்லணும், நம்ம சொல்லும் பொழுது லாஜிக்கா இருக்கணும். ரெண்டு விவகாரங்கள் சொல்லுங்க. சாஸ்திரங்கள் மூணா இருக்கு. ஒன்னு வியாக்கரணம்னு ஒரு சாஸ்திரம், கிராமர். இன்னொன்னு லாஜிக். மூணாவது பிலாசபி. இந்த கிராமர் இருக்கு பத்தல, அது பேசர்வாளுக்கும் புரியும், கேட்கறவாளுக்கும் புரியும். ஓஹோ, இத பத்தி சொல்றாரு, இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், இது நல்ல சொல்லு, இது கெட்ட சொல்லு, இது சொன்னா தப்பு, இப்படின்னு பேசுறவாளுக்கும் கேட்கறவாளுக்கும் ரெண்டு பேருக்கும் புரியக்கூடியதான சப்ஜெக்ட் கிராமர் வியாக்கரணம். இந்த லாஜிக் ஒண்ணு இருக்கு பத்தல, இது பேசுறவாளுக்கு தான் புரியும், கேட்கறவாளுக்கு ஒண்ணும் புரியாது. அந்த லாஜிக் இருக்கே தர்க்கம், ஏசமான அத்தியந்த அப்புறம் இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா பேசுறவனுக்கு தான் ஓஹோ இங்க தகராறு வருங்கிறத இதை சேர்த்திருக்கேன், இங்க தகராறு வருங்க இதை சேர்த்திருக்கேன், இப்படின்னு சொல்றது தர்க்கம். அது பேசுறவனுக்கு புரியும், கேட்கிறவனுக்கே புரியாது. மூணாவது வேதாந்தம் ஒண்ணு. இது பேசுறவனுக்கும் புரியாது, சொல்றவனுக்கும் புரியாது, கேட்கறவனுக்கும் புரியாது. ஏன்டா அதனால லோகத்திற்கு போறோம் வேதாந்தம் முடி அப்படிங்கிற பார்த்தீங்களா. காரணம் என்ன, ரெண்டு பேருக்கும் புரியலாம். அது மாதிரி இந்த தர்க்க சாஸ்திரம் இருக்க இதோட ரசிக்கிறாராம். ஏன்னா ஒரு சந்தேகத்தை கேட்டா அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல நமக்கு தெரிஞ்சிடும்.
அது எப்ப தெரியும், மனநம் பண்ணினா தான் தெரியும். மனநம் பண்ணணுமே என்ன என்ன வேணா கற்க வேணும். அதனால கதாச்சி தற்கைஹி அனுமிதி பரைஹி தார்க்கிக வரைஹி இவ்வளவு இருந்த போதுனாமோகம் பஜதி. அந்த ஜீவன் முக்தனாக மோகத்தை அடைகிறது இல்லையா, தன்னுடைய ஆத்ம தத்துவத்தை மறக்கிறது இல்ல, ஆத்மானுபவம் இருந்து கொண்டே இருக்கு. என்ன குரு தீட்சாட்சதமாக அந்த குருவானவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே மனசு வச்சு, அதனால அவருடைய உள்ளிருத்தெல்லாம் போயிருக்கு. குரு தீட்சையினால ஏற்பட்டதான கஷதமா எல்லா விதமான உள்ளிருட்டும் போனத்தினால் அவர் யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் அப்பவே சொல்றாரு. ஏன்னா உள்ளூர் அனுபவம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஜீவன் மக்களுடைய ஸ்வரூபம் இந்த ஸ்லோகத்தில் அழகா கதா சித்தி அத்தியந்த நிறதைஹி கதாச்சித் காவியாலங்கிருதி ரசரசாலைஹி கவிதரைஹி கதாச்சித் தற்கைஹி அனுமிதி பரைஹி கார்த்திகவரைஹி முனிர்நவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா. இப்படி உலகத்துல பேசிட்டே இருப்பாரா, பேசுறதும் அவர் செயல், பேசாமல் இருக்கிறதும் அவர் செயல். அவர் பேசாமல் இருக்கிறது எப்படி இருக்கு, கதாச்சித் தியானாத்யாசைஹி முனிர்நவ்யாமோகம் பஜதி குரு தீட்சாட்சதமா அப்படின்னு பேசின ஸ்வரூபம் இன்னைக்கு வித்வான்களோட பேசினார், அறிவுகளோட பேசினார், காவியாலங்கரோட இருக்கிறவாளோட பேசினார், கவிகளோட பேசினார், கக்கம் பாச்சவாளோட பேசினார், அனுமதி பரமான தார்த்திக வராளோட பேசிருக்கார். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறவர் அவருடைய ஸ்வரூபம் சொன்னார். பேசாமலேயே தியானம் பண்றவர், பூஜை பண்றவர், ஜபம் பண்றவர், ஆத்ம தத்துவத்தை விசாரம் பண்றவரை பத்தி சொல்றது அடுத்த ஸ்லோகம். இதை அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம்.